இடது ஜனநாயக அணிக்கான வர்க்கங்களை திரட்டுதல். என் குணசேகரன். மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டம் சுரண்டப்படும் வர்க்கங்கள் கிளர்ந்தெழுந்து அணி சேர்ந்து ஆளும் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ வர்க்கங்களை அதிகாரத்திலிருந்து புரட்சியின் மூலமாக அகற்றி ஒரு புதிய பாட்டாளி வர்க்க அரசை நிறுவிட வழிகாட்டுகிறது. இந்த புரட்சி கடமைகளை வெற்றிகரமாக நடத்திட மக்கள் ஜனநாயக அணி அமைக்க திட்டம் வழிகாட்டுகிறது. மக்கள் ஜனநாயக அணி புரட்சியை சாதிப்பதற்கு தேவை. அதற்கு தற்போது நிலவும் வர்க்க சூழலில் இடது ஜனநாயக அணி தேவை. இரண்டையும் தனித்தனி அணி சேர்க்கையாக பார்க்கக்கூடாது. தேசிய அளவில் பாஜக, காங்கிரஸ் போன்ற சுரண்டும் வர்க்கங்களின் அரசியல் அணி சேர்க்கைகளை முறியடித்து முன்னேறுகிற அணியாக இடது ஜனநாயக அணி இருக்கும். அவ்வாறு அமையும் இடது ஜனநாயக அணி வலுப்பெற்று மக்கள் ஜனநாயக அணியாக உருப்பெற்று இந்திய புரட்சி வெற்றியை நோக்கி முன்னேறும். வர்க்க போராட்ட அணி. இடது ஜனநாயக அணி என்பதுதான் ஒரு உண்மையான மாற்று என்று 21வது கட்சி அகில இந்திய மாநாட்டு தீர்மானம் பாரா 2.86 குறிப்பிடுகிறது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சக்திகளுக்கு இது மாற்று. இது ஒரு வர்க்க போராட்ட அணியாக வளர வேண்டும். இதில் தொழிலாளி வர்க்கம், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கம், சில்லறை வர்த்தகர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்ட பிரிவினரின் பிரதிநிதித்துவம் இருக்கும். 21வது கட்சி காங்கிரஸ் இந்த அணி மக்கள் ஜனநாயக அணிக்காக திரட்ட வேண்டிய வர்க்கங்களை கொண்டிருக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறது. இந்த இடத்தில் மக்கள் ஜனநாயக அணியில் இடம்பெற வேண்டிய வர்க்கங்கள் குறித்து கட்சி திட்டத்தில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை நினைவு கூறுவது அவசியம். மக்கள் ஜனநாயக அணியை கட்டுவது குறித்து கட்சி திட்டம் 7 விரிவாக விளக்குகிறது. தொழிலாளி வர்க்கம் மற்றும் விவசாயிகளின் வலுவான கூட்டணிதான் மக்கள் ஜனநாயக அணிக்கு மையமானதும் அடித்தளமானதுமாகும். இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது தொழிலாளி வர்க்கத்தின் கடமை. விவசாயிகளிடையே பல பிரிவினர் உள்ள நிலையில் ஒவ்வொரு பிரிவினரின் பங்கினை திட்டம் விளக்குகிறது. கிராமப்புறங்களில் பெரும் எண்ணிக்கையில் உள்ள விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஏழை விவசாயிகள் தொழிலாளி வர்க்கத்தின் அடிப்படையான கூட்டாளிகளாக இருப்பார்கள். நடுத்தர விவசாயிகள் மக்கள் ஜனநாயக அணியின் நம்பகமான கூட்டாளிகளாக இருப்பார்கள். ஊசலாட்ட குணம் இருந்த போதிலும் பணக்கார விவசாயிகளை மக்கள் ஜனநாயக அணிக்கு கொண்டு வர இயலும். நகர்ப்புற, கிராமப்புற, நடுத்தர வர்க்கம் சார்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழில் முனைவோர், பொறியாளர்கள், மருத்துவர்கள், அறிவுஜீவிகள் உள்ளிட்டோர் மக்கள் ஜனநாயக அணியில் அங்கம் வகிக்க இயலும். முதலாளித்துவ ஆட்சி முறை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பினும் பெருமுதலாளிகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களோடு சந்தைக்காக சமமற்ற போட்டியில் ஈடுபட வேண்டிய நிலையில் பெருமுதலாளிகள் அல்லாத முதலாளிகள் உள்ளனர். எனவே இவர்களும் மக்கள் ஜனநாயக அணியில் இடம்பெற இயலும். இவ்வாறு கட்சி அணுக வேண்டிய வர்க்கங்கள் குறித்து கட்சி திட்டம் வரையறை செய்கிறது. மார்க்சியமும் வர்க்க ஆய்வும். நமது சமூகத்தில் உள்ள வர்க்கங்களை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதனை நமது மார்க்சிய மூலவர்களின் எழுத்துக்களே நமக்கு கற்றுத்தருகின்றன. சீன புரட்சிக்கு தலைமை தாங்கிய மாசேதும் 1926 ஆண்டு எழுதிய சீன சமூகத்தில் வர்க்கங்கள் பற்றிய என்ற சிறு கட்டுரையில் அன்றைய கால சூழலில் வெவ்வேறு வர்க்கங்களின் நிலைமைகள், புரட்சி மாற்றம் குறித்து அவர்களின் சிந்தனை போக்குகள் ஆகியவற்றை விளக்குகிறார். நிறைவாக அந்த வர்க்க பகுப்பாய்வினை கீழ்கண்டவாறு தொகுக்கிறார். கட்டுரையின் துவக்கத்தில் யார் நமது நண்பர்கள், யார் நமது எதிரிகள் என்று கேள்வி எழுப்பி நிறைவாக இந்த தொகுப்பிற்கு வருகிறார். போர்ப்படை உடைமையாளர்கள், அதிகார வர்க்கத்தினர், தரகு வர்க்கத்தினர், பெரிய நிலப்பிரபுக்கள், அறிவுஜீவிகளில் மிகவும் பிற்போக்கு பகுதியினர் போன்றோர் நமது எதிரிகள். நமது புரட்சிக்கு தலைமை தாங்கும் சக்தி ஆளை பாட்டாளி வர்க்கம். நமது நெருக்கமான நண்பர்கள் அரைப்பாட்டாளி வர்க்கம் மற்றும் குட்டி முதலாளித்துவ பிரிவினர். நடுத்தர முதலாளித்துவ வர்க்கத்தை பொறுத்தவரை அதன் வலதுசாரி பிரிவினர் நமக்கு எதிரிகள், அதன் இடது சார்பான பிரிவினர் நமக்கு நண்பர்கள். இவ்வாறு துல்லியமான பகுப்பாய்வினை மாவோ செய்துள்ளார். இதுபோன்று பகுப்பாய்வு செய்து திரட்டும் செயல்முறையில் தேர்ச்சி பெற வேண்டும். மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டத்தில் இந்திய சமூகத்தில் உள்ள வர்க்கங்கள் பற்றிய பகுப்பாய்வு உள்ளது. இந்த அடிப்படை பார்வையுடன் பல்வேறு பகுதிகளில் குறிப்பிட்ட வாழ்நிலைகள், வாழ்வாதார சிக்கல்களுடன் வாழ்ந்து வரும் மக்களை வர்க்க அடிப்படையில் திரட்டிட வேண்டும். வர்க்கம் மார்க்சிய நோக்கு. சமூகத்தில் வாழும் மக்களை தனித்தனி நபர்கள் என்கிற வகையில் பார்க்கிற பார்வை முதலாளித்துவ ஆய்வு கண்ணோட்டமாகும். தனிநபருக்கு உள்ள செயலாற்றல், தனிநபரின் சிந்தனை திறன் என்றெல்லாம் தனிநபர் மேன்மையை உயர்த்தி பிடிப்பது முதலாளித்துவம் போற்றும் பண்பாட்டு நெறி. ஆனால் அனைத்து உலக செல்வங்களும் கூட்டு உழைப்பால், கூட்டு செயல்பாட்டால் உருவானதே. எனவே சமூக மாற்றமும் வர்க்க ஒருமைப்பாட்டினால் மட்டுமே சாதிக்க இயலும். இது வர்க்கம் பற்றிய மார்க்சிய பார்வையாகும். சமூக உற்பத்தியில் ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்கள் தொகுதி வகிக்கும் பாத்திரத்தை ஒட்டியே வர்க்கம் வரையறை செய்யப்படுகிறது. உற்பத்தி கருவிகளில் தனி உடைமை ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ள சமூக அமைப்புகளில் எல்லாம் பெரும்பான்மையான உழைப்பாளி மக்கள் சுரண்டப்பட்டு வந்துள்ளனர். மனித வரலாற்று வளர்ச்சியில் உற்பத்தி சக்திகள் வளர்ந்து ஒரு கட்டத்தில் உபரி உற்பத்தி சாத்தியமாகிறது. இது வர்க்க சமுதாயத்திற்கு வழிகோளுகிறது. உற்பத்தி கருவிகளின் தனி உடைமை என்பதே வர்க்க சமுதாயத்தின் இலக்கணம். உற்பத்தி கருவிகளில் சமூக உடைமையை ஆதிக்க நிலையில் கொண்டு வந்து உழைப்பாளி வர்க்கம் தலைமையேற்று நடத்தும் அரசே மக்கள் ஜனநாயக அரசு. இதற்காக இன்றைய சூழலில் இடது ஜனநாயக அணி அமைய வேண்டும். வர்க்கங்களோடு நெருக்கம். கொல்கத்தாவில் நடைபெற்ற பிளீனம் மக்களோடு உயிரோட்டமான தொடர்பு கொள்ள வலியுறுத்துகிறது. புரட்சி பாதையில் செல்லும் வெகுமக்கள் கட்சி என்ற நிலைக்கு கட்சியை உயர்த்திட வெகுமக்களோடு, குறிப்பாக சுரண்டப்படும் வர்க்கங்களோடு நெருக்கம் தேவை. சமூக வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் இயக்கமும் அவற்றின் ஊடாக முரண்பாடுகளும் தெரிகின்றன. இவற்றில் அடிப்படையானது உற்பத்தி சார்ந்தது. உழைப்பில் ஈடுபடும் வர்க்கங்களுக்கு உரிய பலன் கிடைக்காதது, அதையொட்டி ஏற்படும் வாழ்வாதார சிக்கல்கள், இவற்றால் ஏற்படும் மன அழுத்தங்களும் அதிருப்தியும் குமுறல்களும் சாதி மத இன்ன பிற அடையாளங்களாக திசை திருப்பப்படுவது எல்லாம் நமது சமூகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆளுகிற அரசு சுரண்டப்படும் வர்க்கங்களின் கருவி என்பதை உணர்வதே உண்மையான வர்க்க அரசியல் பார்வை. அத்துடன் உள்ளூர் சமூக அதிகார பீடத்தில் ஆளுமை செலுத்துவதும் இந்த உடைமை வர்க்கங்களே என்பதை உணர்ந்து அதை எதிர்ப்பதுதான் வர்க்க அரசியல். இந்த வர்க்க அரசியல் பார்வையை உள்ளூர் சமூக மக்களுக்கு அழுத்தமாக பதிய செய்கிற பொழுது ஒவ்வொரு பிரச்சனையிலும், அதாவது முரண்பாட்டிலும், எதிரெதிராக உள்ள இரண்டு கூறுகளில் தாங்கள் எந்த பக்கம் என்பதை அவர்களே நிலையெடுப்பார்கள். உதாரணமாக உள்ளாட்சி மட்டத்தில் ஆண்டு வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக இல்லாமல் சிறு கூட்டம் பலன் பெறுவதற்காக செலவிடப்படுகிற நிலையை மக்கள் தாங்களே அறிவது வர்க்க அரசியல் பார்வை. உள்ளூர் மட்ட பிரச்சனைகளில் வர்க்க அரசியல் பார்வை ஏற்பட பயிற்றுவித்தால் மாநில மத்திய சர்வதேச பிரச்சனைகளிலும் வர்க்க பார்வை வேறுன்ற வாய்ப்பு ஏற்படும். இதனால் புதிய தாராளமய கொள்கை, ஏகாதிபத்திய ஆதிக்கம் போன்ற அனைத்து தேசிய சர்வதேசிய பிரச்சனைகளில் சிறந்த தெளிவு ஏற்படும். இப்பிரச்சனைகளில் இயக்கம் நடத்தும் பொழுது மக்கள் உளப்பூர்வமாக கலந்து கொள்வார்கள். தற்போது மத்திய ஆண்டு வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் குறித்த நமது கட்சியின் மத்திய குழு அறிக்கை உடன் வருகிறது. இது தெளிந்த வர்க்க பார்வை கொண்டது. ஆனால் இது வெகுமக்கள் பார்வையாக பரிணமிக்க வேண்டும். இல்லை என்றால் சரியான பார்வை மேல்மட்டத்தில் இருந்தாலும் பலனில்லை. வெகுமக்களிடையே உருவாகும் வர்க்க பார்வை இன்றைய கட்சி விரிவாக்கத்திற்கும் மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேவையானது. வர்க்கங்கள் பற்றிய விவரங்கள். நமது கட்சி வர்க்க வெகுஜன அமைப்புகளின் கிளைமட்ட கூட்டங்களை நடத்துவதற்கு உறுதியுடன் முயற்சிக்க வேண்டும். அங்கு வாழும் நமது வர்க்கங்களை திரட்டுவதற்கான விவாதம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அந்த பகுதி சார்ந்த மக்கள் வாழ்நிலை குறித்த விரிவான விவாதம் நடைபெற வேண்டும். உள்ளூர் சமூகத்தில் வாழ்ந்திடும் முறைசாரா தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட குடும்பங்கள் எதிர்நோக்கும் தொழில், குடியிருப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும். சமூக குழுக்கள் திரட்டுவதன் முக்கியத்துவம் பற்றி வாசுகி எழுதிய கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது. அதையும் வாசிக்க கேட்டுக்கொள்கிறோம். அவர்களது பிரச்சனைகளை பற்றுக்கோளாக கொண்டு அவர்களை நமது வெகுஜன அமைப்புகளில் செயல்பட வைப்பதற்கான திட்டங்களும் அவ்வப்போது விவாதிக்கப்பட வேண்டும். இது கிளை அமைப்புகளின் பழக்கமாக மாற்றிட வேண்டும். அந்த பகுதி சார்ந்த வர்க்கங்களின் வாழ்வாதார நிலைமைகள் பற்றி நுணுக்கமான விவரங்கள் கிளை அமைப்புகளிடம் இருக்க வேண்டும். வர்க்க உணர்வு. இக்கடமையை சாதிக்க வேண்டுமெனில் உழைப்பாளி மக்களிடம் வர்க்க உணர்வுகள் மேலாதிக்கம் கொண்டவையாக மாற வேண்டும். வர்க்க உணர்வு என்பது என்ன? வரலாற்று இயக்கத்தில் சமூக மாற்றத்திற்காக ஒரு வர்க்கம் தான் ஆற்ற வேண்டிய புரட்சிகர பாத்திரத்தை உணர்ந்து வர்க்க ஒற்றுமையை உருவாக்குவதுதான் உழைப்பாளி மக்களுக்கு வர்க்க உணர்வை ஏற்படுத்துவது. உழைப்பாளி மக்களுக்கு வர்க்க உணர்வை ஏற்படுத்துவது இடது ஜனநாயக அணி அமைக்கும் கடமைகளில் மிக முக்கியமானது. எனவே இத்தகு வர்க்க உணர்வை எவ்வாறு ஏற்படுத்துவது? இது முக்கியமான சவால். சிந்தனை, உணர்வு ஆகியன யதார்த்த உலகின் பிரதிபலிப்பு என்பது மார்க்சிய பொருள் முதல்வாதம். வேலை தளத்தில் தனது உழைப்பை செலுத்துகிற பொழுது ஒருவர் தன்னை தொழிலாளி அல்லது விவசாயி என்ற வகையில் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். வேலை தளத்தில் உழைப்பு செலுத்தும் நிகழ்வின் பொழுது புதிய பொருளை உருவாக்கும் படைப்பாற்றல், இதர உழைப்பாளிகளோடு ஒன்றுபட்டு நிற்கிற ஒருமைப்பாடு ஆகியவை வெளிப்படுகின்றன. இந்த நிகழ்வின் பொழுது உழைப்பாளி எனும் அடையாள உணர்வே மேலோங்கி உள்ளது. தான் வசிக்கும் உள்ளூர் சமூகம், குடியிருப்பு, வீடு, குடும்பம் என்கிற சூழலில் அவர் தன்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது வெவ்வேறு உணர்வுகளுக்கு ஆட்படுகிறார். பல தருணங்களில் சாதி சார்ந்த பிணைப்புகளில் அவர் ஈடுபடுகிற பொழுது சாதி சார்ந்த அடையாள உணர்வுகள் மேலோங்குகின்றன. குடும்பம் சார்ந்த மத சடங்குகளில் ஈடுபடுகிற பொழுது அவர் தன்னை ஒரு இந்து, முஸ்லிம் என்கிற வகையில் மதம் சார்ந்தவராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இவ்வாறு பலவிதமான சமூக உறவுகள் பலவித அடையாளங்களை அவருக்கு ஏற்படுத்துகின்றன. வேலை தளத்தில் ஏற்படும் வர்க்க ஒற்றுமை உணர்வு கூட சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் மங்கி போகின்றன. இது அல்லாமல் அவர் பல முதலாளித்துவ கட்சிகளின் ஆதரவாளராக அல்லது அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பவராக இருக்கிறார். இதனால் இடது ஜனநாயக அணியின் அங்கம் வகிக்க வேண்டிய வர்க்கங்களே தாங்களே அறியாமல் தற்போதைய சுரண்டல் முறையை நிலைநிறுத்துகிறவர்களாக உள்ளனர். அவர்களே சுரண்டும் வர்க்கங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வேதனையான நிலை உள்ளது. உழைப்பாளி மக்கள் தன்னை சுரண்டல் வாழ்க்கைக்கு உணர்வு பூர்வ எதிர்ப்பின்றி உட்படுத்திக் கொள்ளும் அவலமான சூழல் உள்ளது. வர்க்க வெகுஜன அமைப்புகளில் தங்கள் கோரிக்கைகளுக்காக ஒரு பகுதி உழைப்பாளி மக்கள் திரள்கின்றனர். தங்களது சங்க செயல்பாடுகளின் பொழுது கோரிக்கைகளுக்காக ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டு வர்க்க உணர்வு நிலையில் சிறிது முன்னேறியவர்களாக மாறுகின்றனர். எனினும் இந்த சங்க ஒற்றுமை உணர்வு சமூக மாற்ற அரசியல் உணர்வு மட்ட அளவிற்கு உயர்வதில்லை. ஆளும் வர்க்க உத்திகள். ஆளும் வர்க்கங்கள் உழைப்பாளி மக்களின் வர்க்க உணர்வை மழுங்கடிக்க பல உத்திகளை பயன்படுத்துகின்றனர். உழைப்பாளி வர்க்கங்களின் வர்க்க உணர்வை மங்கிடச் செய்யும் பணியில் இன்று ஊடகங்களும் பெரும்பங்கு வகிக்கின்றன. வர்க்க உணர்வை மழுங்கடிக்கும் கருத்துக்கள் வினையாற்றும் இடம் எது? உழைப்பாளிகள் வசிக்கின்ற குடியிருப்பு, கிராமம், நகர வார்டு உள்ளிட்ட உள்ளூர் சமூகம் சார்ந்த தளங்களில் வர்க்க உணர்வுக்கு எதிரான உணர்வுகள் தழைப்பதற்கான சூழலும் உருவாக்கப்படுகிறது. கிராம நகர்ப்புறங்களில் உற்பத்தி சார்ந்தும் உற்பத்தி அல்லாத நிறுவனங்கள், கல்வி, அரசியல் கட்சிகள், சுய உதவி குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் சங்கங்கள், கலாச்சார விழாக்கள் போன்றவை சார்ந்தும் மக்கள் நெருக்கமான உறவுகள் கொள்கிற தளமே உள்ளூர் சமூக தளம். இதில் மக்களிடையே பல்வேறு முரண்பாடுகளும் எழுகின்றன. இந்த சமூக உறவுகளில் வசதி வாய்ப்புகளும் அந்தஸ்தும் செல்வாக்கும் கொண்ட ஒரு சிறு கூட்டமே அதிகாரம் படைத்தவர்களாக காலம் காலமாக இருந்து வருகின்றன. இந்த உறவுகளில் தலையிட்டு நமது வர்க்கங்களை அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றிட வேண்டும். எங்கே நமது வர்க்கங்கள் திசை திருப்பப்படுகிறார்களோ அங்கே நமது தலையீடு வலுவானதாக இருத்தல் வேண்டும். அதாவது வர்க்க உணர்வை வலுப்படுத்திட உள்ளூர் சமூக தளத்தை முழுவதுமாக நாம் பயன்படுத்திட வேண்டும். இக்கடமையை நிறைவேற்றிட உள்ளூர் மட்டத்தில் உள்ள கட்சி மற்றும் வெகுஜன அமைப்புகளின் கிளை அமைப்புகளின் பாத்திரமே முக்கியமானது. அவ்வமைப்புகளில் பாத்திரமாக உள்ளவர்கள்தான் இந்த வர்க்கங்களின் வாழ்க்கையில் நேரடியாக தலையிடும் வாய்ப்பும் நெருக்கமும் கொண்டவர்கள். இந்த நோக்கில்தான் கொல்கத்தாவில் நடைபெற்ற பிளீனம் வெகுஜன அமைப்புகளில் கிளை அமைப்புகளின் முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தியது. தொழிற்சாலை மட்டத்தில் வர்க்க அதிகாரம் வெளிப்படையாக கோலோச்சுகிறது. தொழிற்சாலை மட்டங்களில் ஊதிய உயர்வு, சங்க உரிமை போன்ற பிரச்சனைகளில் போராட்டங்களை உருவாக்குவதும் அவற்றின் ஊடாக வர்க்க உணர்வை உயர்த்துவதும் மிக அவசியம். இதில் தொழிற்சங்கங்களில் பணியாற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது. நான்கு அம்சங்கள். வர்க்கங்களை திரட்டுவதற்கான உள்ளூர் மட்ட செயல்பாட்டில் சில முக்கிய அம்சங்கள் தவறாது இடம்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக கீழ்கண்ட நான்கு அம்சங்களும் நீங்காமல் நிறைந்திருக்க வேண்டும். ஒன்று, விமர்சனம். அரசு மற்றும் ஆளும் வர்க்கங்களின் கொள்கை நடைமுறைகள் பற்றி விமர்சன கருத்துக்கள் கட்சி அணிகள் மற்றும் உழைக்கும் மக்களிடம் இடையறாது விவாதிக்கப்பட வேண்டும். இரண்டு, மாற்று. விமர்சனத்தின் ஊடாக நாம் மாற்று கோரிக்கைகளை உருவாக்குகிறோம். எனவே முன்வைக்கும் மாற்று கோரிக்கைகள், தீர்வுகள், அவற்றை ஒட்டி இயக்கங்கள் நடத்துவதற்கான உடனடி மற்றும் எதிர்கால திட்டம் அனைத்தும் மாற்று என்பதற்குள் அடங்கும். 3. தத்துவார்த்த கருத்தோட்டங்கள். பிரச்சனைகளுக்கு ஊற்றுக்கண்ணாக உள்ள முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அமைப்பு பற்றியும் அதனை மாற்றிட வேண்டிய அவசியத்தையும் மார்க்சிய இயக்கவியல் ரீதியில் விளக்குவதுதான் தத்துவார்த்த கருத்துக்கள் எனப்படுவது. இந்த தத்துவார்த்த கருத்துக்களை நமது வர்க்கங்கள் உள்வாங்கிட தொடர் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உள்ளூர் சமூகத்தில் இதற்கு வல்லமை உள்ளது. மார்க்ஸ் கருத்துக்கள் மக்கள் மனதை கவ்வி பிடிக்கும் பொழுது அவையே ஒரு பௌதீக சக்தியாக மாறிவிடும் என்றார். நாம் திரட்டிடும் மக்களிடம் கட்டாயமாக இந்த தத்துவ பணியை நாம் நடத்திட வேண்டும். 4. ஸ்தாபனப்படுத்துதல், அதாவது அமைப்பாக்குதல். எத்தகு பிரச்சனைகளை எடுத்தாலும் சம்பந்தப்பட்ட மக்கள் செயலாற்றும் களங்களை நிச்சயத்திட வேண்டும். அதற்கு நமது வர்க்க வெகுஜன அமைப்புகளே சிறந்த களங்கள். அத்துடன் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான களங்களையும் உருவாக்க வேண்டும். புதிய அமைப்புகளையும் தேவைப்பட்டால் உருவாக்கலாம் என்று 18வது கட்சி காங்கிரஸில் இருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மேற்கண்ட 4 அம்சங்களில் ஒன்று கூட விடுபடாமல் கையாள வேண்டும். 4 ஏக காலத்தில் நடைபெறும் வகையில் களத்தில் பணியாற்றும் தோழர்களின் ஆற்றல்களை வளர்க்க வேண்டும். இது வர்க்க திரட்டலுக்கு சிறந்த வழிமுறை. இதுவே நமது கடந்த கால அனுபவங்களில் கிடைத்த படிப்பினை. அது மட்டுமல்லாது, இவ்வாறு செயல்படுகிற போது மட்டுமே இடது ஜனநாயக அணியை உருவாக்க முடியும். செயல், சிந்தனை, 2 இணையான செயல்பாட்டு தளங்கள். உள்ளூர் தளத்தில் முதலாளித்துவ கட்சிகள் மற்றும் முதலாளித்துவ சிந்தனை, பண்பாடு அனைத்தும் மேலாதிக்கம் செலுத்துகிறது. இந்த மேலாதிக்கத்தின் இறுக்கம் குடியிருப்பு, நகர, வார்டு, கிராமம் என்ற கட்டுக்கோப்புக்குள் கோலோச்சுகிறது. வர்க்க வெகுஜன அமைப்புகளில் வெகுஜன அடிப்படையில் சேர்த்த உறுப்பினர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலம் பேசப்பட்டாலும் நடைமுறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எப்போதுமே எட்ட முடியாமைக்கு இதுவும் காரணம். செயல், சிந்தனை ஆகிய 2 வர்க்கங்கள் தங்களது வரலாற்று கடமையை உணர்வதற்கு தேவைப்படுகின்றன. நமது வர்க்கங்களின் உணர்வு நிலையை நமது அரசியல் உயரத்திற்கு உயர்த்திட மக்களோடு அன்றாட நெருக்கம் தேவைப்படுகிறது. இதில் உள்ளூர் சார்ந்த கிளை அமைப்புகளில் பெரும்பங்கு ஆற்றிட முடியும். நாம் திரட்டி இருக்கிற வர்க்கங்களையும் அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்த வாய்ப்புள்ள தளமும் உள்ளூர் சமூகம்தான். இதனை பயன்படுத்துவதற்கு நமது கிளை அமைப்புகளை பயிற்றுவிக்க வேண்டும். உதாரணமாக, நலத்திட்டங்களின் பயனை பயனாளிகளுக்கு பெற்றுத்தருகிற முயற்சியில் கிளைகள் ஈடுபடும் பொழுது குடும்பங்களோடு நெருக்கம் அதிகரிக்கிறது. அல்லது நலத்திட்டங்களை அமலாக்க இயக்கம் நடத்தும் போது நெருக்கம் அதிகரிக்கிறது. இந்த நெருக்கத்தின் மூலம் நலத்திட்டங்களை தங்களது சாதனையாக ஆளும் வர்க்கங்கள் முன்னிறுத்தி பலன் அடைவதை தடுக்க முடியும். அத்துடன் அடிப்படை கோரிக்கைக்கான வர்க்க போராட்டத்தை மேம்படுத்துவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இது உள்ளூர் மட்ட செயல்பாட்டில் சாத்தியமாகிறது. ஆளும் வர்க்கங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக இடது ஜனநாயக மாற்றுக்கான உணர்வை பதிக்கும் நடவடிக்கைகளை கட்சி கிளைகளும் வெகுஜன அமைப்புகளின் கிளை அமைப்புகளும் உள்ளூர் மட்டத்தில் செய்திட வேண்டும். இதுவே உண்மையான கருத்தியல் போராட்டமாகும். இந்த போராட்டம் மக்களை சிந்தனை ரீதியாக முதலாளித்துவ அமைப்பிற்கு எதிராக திருப்பி இடது ஜனநாயக அணி கருத்தியலுக்கு கொண்டு வரும். இக்கடமைகளை நிறைவேற்றிட மார்க்சிஸ்ட் கட்சியின் சொந்த பலம் அதிகரிக்க வேண்டும். இந்தியாவில் பாட்டாளி வர்க்க ஆட்சி அதிகாரமான மக்கள் ஜனநாயக அரசு அமைக்கும் திட்டத்துடன் மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக செயலாற்றி வருகிறது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி இடது ஜனநாயக அணியின் வளர்ச்சியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.